கீதை பாடுவோம். 378.
Thank you.
401.
Thank you. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான நோவு நாள் ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பரிதான கிருபினாலே மீண்டுமாக இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 173வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 173வது பாடலை நாம் பாடுவோம். Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். கடந்த காலங்களிலே நம்முடைய தேவைகளை சந்தித்து எந்த ஒரு பலவீனங்களும் நம்மை அணுகாதபடி இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பராக. இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
உம்முடைய சமாதானம் என்னோடு கட்டும். உம்முடைய சமாதானம் என்னோடு கட்டும் ராஜா. அவையான பசுத்தமான ஒரு நாளில் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரங்களை ஆசிருதி மாசிருதி 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 ராஜா. கருடி 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 மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே. நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்து மலப்படுத்து 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 ராஜா. அதிசயமானவரே 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 அதிசயமானவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. நீரங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் தகப்பனே வியா நீரங்களை ஆசிர்வதியும் எங்களை பலப்படுத்தும் மலப்படுத்தும் 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 ராஜா. இதை கரம் இறங்கட்டும் கரம் இறங்கட்டும் ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே வியாதனை ஆசிர்வதி தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் கரவைகளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அலடி வாலடி 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 அதிசயமானவரே அதிசயமானவரே அதிசயமானவரே. நீரங்களை ஆசிர்வதி மாசிருதி 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 நன்றி ராஜா. 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 நன்றி ராஜாவே. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்து மலப்படுத்து 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 ராஜா. பசுத்தமானவர்களின் கணத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய பாவ குற்றங்களை மன்னியும் ராஜா. நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அவையால் தேவைகளை சந்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாளுக்கு கூட நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை ஆசிர்வதியும் எங்களை பலப்படுத்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. இப்படி கரம் எங்களை வழிநடத்தட்டும். இப்படி கரம் எங்களை வழிநடத்தட்டும் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனே அபியாயின் மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே. நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தும். நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் நீரங்களை ஆசிர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, உன் பரிபூர்ணமான சமாதானம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதிசயமானவரே, அதிசயமானவரே, இதோ கலங்காதே, திகழாதே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, இதாமே உங்களோடு கொண்டு வந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ராஜா தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அப்படியாக மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கத்ராகே சிறு நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. நீரே கண்ணனி போல பாதுகாத்து வழி நடத்த ராஜா. உங்களை கரம் இறங்கட்டும், உங்களை கரம் இறங்கட்டும் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பிரியாணி செய்கிற ஒவ்வொரு கிருபிக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. பிரியாணி ஆசிரியர் தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் கரமைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் செவிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே, இப்படி பரிபூரமான சமாதானம் எங்கள் வழிநடத்த வேண்டும், இப்படி பரிபூரமான சமாதானம் எங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் செவிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஈரங்களை ஆசிரியம் ஆசிரியம் ஆசிரியம். நன்றி ராஜா, ஈரங்களை வழிநடத்தும் ஒரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒரு குடும்பங்களை ஆசீர்வதி ராஜா. சபைகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். தேவைகளை சபையும் ஆசீர்வதி கைநடத்தும் பாதுகாத்து கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக இந்த பரிசுத்தமான அந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக தாளந்துகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். தாளந்துகள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த தாளந்தை குறித்து நாம் பார்க்கலாம். வேதத்தில் இங்கு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற போது அநேக ஓமைகளை அவர் பேசியிருக்கிறாரு. அந்த வகையில் கூட இந்த தாளந்துகளை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஓமையை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இந்த தாளந்து ஆனது மத்தேயு புத்தகம் 25 அதிகாரம் 15 மத்தேயு புத்தகம் 25 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை இந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு புத்தகம் 25 ரட்சிப்பை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதில் முக்கியமாக 3 ஓமைகளை அவர் பேசுகிறாரு. முதலாவது 10 கன்னிகைகளை குறித்து ஓமையாக பேசுகிறார். 2வது இந்த தாளந்தை குறித்து அவர் பேசுகிறார். 3வது நியாய தீர்ப்பை குறித்து நியாயஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்ற ஒரு ஓமையை 3வதாக சொல்கிறார். இந்த 3 ஓமைகள் இந்த 25 அதிகாரத்திலே மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாளந்து குறித்து அவர் பேசுகிறாரு. பேசும்போது ஒரு ஓமையாக பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். தாளந்து என்பது நம்முடைய திறமை. திறமையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வைக்கிற ஒரு ஒரு பொறுப்பு அல்லது வேலை என்று கூட நம்ம சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூர தேசத்திற்கு பிரயாணம் போன ஒரு மனிதன் தன்னுடைய தாளந்தை எடுத்து 3 நபர்களுக்கு கொடுத்து விட்டு போனார். திரும்பி வரும்போது நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது அவர் பிரயாணமாக போனார், தூர தேசத்திற்கு போனார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வியாபாரியாக அல்லது ஒரு எஜமானாக இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. தூர தேசத்திற்கு போன அந்த வியாபாரி அல்லது எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு அது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது குறிப்பிடுகிறது. ஏன் சொன்னா, உலகத்திலே நாம் பார்க்கும்போது தாளந்தை யார்கிட்ட இருக்கு, அதாவது திறமை யார்கிட்ட இருக்கு, பலன் யார்கிட்ட இருக்கு என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஓமையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது திறமையை, அதாவது தாளந்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார் என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன் அப்படி கொடுக்கிறாரு? வேதத்தில் பார்த்தினட்டு சொன்னால், இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அநேகர்களை, அதாவது பாவிகளை ரட்சிக்கவே நான் உலகத்திற்கு வந்தேன். இப்போ அநேகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தாளந்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாளந்தை அவர் கொடுக்கிறாரு. அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலே தாளந்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, எனக்கு தாளந்து இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு ஒரு தாளந்து இருக்கு. அது இல்லை என்று சொல்லி யாரும் நம்ம மறுதளிக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு 5 தாளந்தும், இன்னொரு மனிதனுக்கு 2 தாளந்தும், இன்னொரு மனிதனுக்கு 1 தாளந்தும் கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் என்று நாம் பார்க்கும்போது, திறமைக்கு தக்கதாக அவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தாரு? வேதத்திலே பார்க்கும்போது லாபத்தை பெருக்க வேண்டும், தாளந்தை வைத்து கொண்டு லாபத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 25 அதிகாரம், லாபம் என்பது நம்முடைய ஊழியம். அநேகர்களை, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர உதவி செய்திருக்கிறோம், என்னுடைய வேலையை நான் செய்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இது ஏதோ ஒரு ஊழியக்காரனை குறிக்கிறது, ஒரு டீக்கனை குறிக்கிறது, ஒரு பிரசங்கியை குறிக்கிறது, அவர்கள் இதை செய்வார்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தாளந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தாளந்து இல்லை என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தாளந்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது, வேதத்திலே ரோமர் புத்தகம் 12 ரோமர் புத்தகம் 12 அதிகாரம் 6 வசனம் ரோமர் புத்தகம் 12 அதிகாரம் 6 வசனம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்களானபடியினாலே நம்மில் திருக்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உண்டானவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். 3 வசனம் ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின ஒரு கடிதத்திலே சொல்லப்பட்டு, அவனவனுக்கு தகுதிக்கு ஏற்றபடி அவர் கிருபையை அளித்திருக்கிறார். அப்போ தாளந்து யார்கிட்ட இருக்குன்னா, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தாளந்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, திறமைக்கு ஏற்றபடி அவர் தாளந்தை கொடுக்கிறார். என்னாலே பாட முடியும், என்னால ஜெபிக்க முடியும், என்னால ஊழியம் செய்ய முடியும், என்னாலே பேச முடியும் என்று நிறைய தாளந்துகளை நாம, நிறைய தகுதிகள் நமக்கு இருக்கு. நீங்க பார்க்கும்போது ஒருவருக்கு நன்றாக பிரசங்கம் செய்ய முடியும், இன்னொருக்கு நன்றாக பாட முடியும். ரெண்டுமே ஒருத்தரால செய்ய முடியாது. சிலருக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாரையும் நான் சொல்லல, சில தகுதிகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அப்போ தேவன் அந்த தகுதியை ஏன் கொடுத்தாரு? வேதத்திலே பார்க்கும்போது ஏன் பிரித்து கொடுத்திருக்கிறாரு? இந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய போகிறான்? 2 தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய போகிறான்? 1 தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா வேத சொல்லுது, அவர் தூர தேசத்துக்கு போனார் என்று வேத சொல்லுது. அவர் தூரமாக போகவில்லை, அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். அப்போ இன்றைக்கு நமக்கு சில தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ என் தாளந்தை பயன்படுத்தி சபைக்கு நான் புரோஜனமாக இருக்கிறேன்னா, இந்த ஊழியத்திலே நான் அதற்கு தகுதி உள்ள பிள்ளையாக நான் இருக்கிறேன்னா, என் தாளந்தை வைத்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் சொன்னா, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த உலகத்திலே திறமை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, எனக்கு தகுதி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தகுதி இல்லாதவர்களை கூட அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய தேவன்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கிறேன், ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல முடியாது, உனக்கு ஏற்ற தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன். வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாளந்து என்பது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் உள்ள வருமானம், 15 ஆண்டுகளாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு பணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் அப்ப நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு தாளந்து என்பது குறைவானது, மிக அற்பமானது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ சிந்தித்து பார்ப்பேன், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நான் என்னால் அந்த ஊழியம் செய்ய முடியாது, சபைக்கு நான் புரோஜனமாக இருக்க முடியாது, இயேசு கிறிஸ்துக்கு நான் புரோஜனமாக இருக்க முடியாது என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு தகுதி எனக்குள்ள இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்துல இங்க பார்க்கும் போது இப்ப ஒரு தாளந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான், 2 தாளந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான், 5 தாளந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இப்போ வெவ்வேறு விதமான தாளந்துகளை அவர்கள் பெற்றுக்கிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சபையிலும் கூட வெவ்வேறு தாளந்துகளை சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு மனத்தாழ்மையோடு வருத்தத்தோடு நம்ம பேச முடியாது, எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தாளந்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, தத்திறமைக்கு ஏற்ற அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பேன். அப்போ என் தாளந்தை வைத்து கொண்டு சபைக்கு நான் புரோஜனமாக இருக்கிறேன்னா, என் ஊழியத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து தகுதிப்படுத்தியிருக்கிறார், இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த தகுதி, இந்த திறமையை வைத்து கொண்டு மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்ய போகிறேன். இப்ப வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீ அதிக தூரமாக நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ தூரம் போனோம் என் தாளந்தை வைத்து கொண்டு எங்கெங்கேயோ போகணும் அப்படிலாம் இல்லை. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது முதலாவது எருசலேமுக்கு போங்கள், அதாவது முதலாவது உன் தன் குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் போங்கள், குடும்பத்துக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர முன்னால் முடிந்ததை செய்யுங்கள். ஏன்னா உனக்கு ஒரு தாளந்து இருக்கு, 2 தாளந்து இருக்கலாம், 3 தாளந்து இருக்கலாம், ஏதோ ஒரு இன்று இருக்கு, என்னால முடியும், என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர என்னால முடியும். அடுத்ததாக என் உறவுகள், என் நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், என் கிராமத்தார், என் பட்டணத்தார், என் சபை மக்கள், நிறைய சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு தாளந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுகிற போது கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஏன்னா தகுதி இல்லாத நம்மை அவர் அழைத்து தகுதியை கொடுத்திருக்கிறார். இல்லையே என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் கடந்து வர முடியாது. அப்போ தகுதியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த தாளந்து நமக்குரியது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உரியது. ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தராகிய தேவனுக்குரிய தாளந்து நமக்கு சொந்தமானது கிடையாது. ஏன்னா வேதத்தில் இங்கே பார்க்கும்போது யோபு சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், அதாவது ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு நான் கடந்து செல்ல போகிறேன், என்னிடத்துல ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த தாளந்து எஜமானுக்குரியது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குரிய தாளந்து. அப்போ இயேசு கிறிஸ்துக்குரிய தாளந்தை இன்றைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றுதான் நாம் சிந்தித்து பார்ப்பேன். அப்போ இந்த தகுதியை வைத்து கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பேன். அப்போ இந்த தகுதியை வைத்து கொண்டு நான் எதையாவது கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? வேதத்துல நீங்கள் பார்க்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் போது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கிற போது சில வேளைகள் நமக்கு வருத்தங்கள் வரலாம். ஏன்னா என்னால் எதையும் செய்ய முடியாது, அதற்குரிய தகுதி எனக்கு கிடையாது, மற்றவர்கள் அதை செய்வார்கள், எஜமான் எனக்கு கொடுத்திருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய திறமை எனக்கு இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட உணர்வு. உதாரணத்தை இங்கே பார்த்துட்டு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கிற போது அது நடக்க கற்றுக் கொடுப்பது யாரு, பேச கற்றுக் கொடுப்பது யாரு, இந்த குழந்தையினுடைய உள் உணர்வு இதை செய்கிறது. ஏன் சொன்னா இயற்கையாகவே அது நடக்க முயற்சிக்கிறது, பேச முயற்சிக்கிறது. கொஞ்சம் தான் பெற்றோர்கள் அதற்கான வழிகளை தூண்டி விடுறாங்க, அதாவது கைப்பிடிச்சு நடக்க வைக்கிறாங்க, பேசுவதற்கான வழிகளை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இயற்கையாகவே அது நடக்க முயற்சிக்கிறது, இயற்கையாகவே அது பேச முயற்சிக்கிறது. அதே மாதிரி கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற தாளந்தை நான் பயன்படுத்துகிற போது இயற்கையாகவே உன்னுடைய உள் உணர்வே தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதை சிந்தித்து பார்ப்பேன். நீங்க வேதத்தில் இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரம் 11 வசனம். ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரம் 11 வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். இது எனக்கு முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு தாளந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயன்படக்கூடிய தாளந்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், சபைக்கு பயன்படக்கூடிய ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ சிந்தித்து பார்ப்பேன், என்னாலே இந்த ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைப்பது தவறான எண்ணம். கண்டிப்பாக பிரசங்கம் செய்வது மட்டும் ஒரு ஊழியம் கிடையாது. ஏதோ பலிப்பிடத்தில் ஏறி நான் பிரசங்கம் செய்கிறேன், அதனாலே நான் எனக்கு தகுதி இருக்கு, நானே சிறந்தவன் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்போ சபையில் இருக்கிற தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தாளந்து இருக்கு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது தாளந்து இல்லாதவர்களை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை சிந்தித்து பார்க்கணும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல போயிட்டு அவர் தண்ணி கேட்கிறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று அவர் கேட்கிறாரு. கேட்பதாக வேதத்திலே யோவான் 4 அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பெண்ணின் இடத்துல போயிட்டு தண்ணீர் கேட்கிறாரு? கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துக்கு தாகம் கிடையாது, ஏன்னா அவர் ஜீவன் உள்ள ஒரு தேவன். அவர் உண்மையாகவே தண்ணீருக்காக அவர் போக்கலை. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது அவர் தண்ணீர் கேட்டிருக்கிறாரு, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தண்ணீரை குடித்தாரா அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் தண்ணீரே குடிக்கல. இப்போ அந்த சமாரியா ஸ்திரீடத்துல போயிட்டு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கிறாரு. அப்போ அந்த பெண் சொல்கிறார், நீ யூதனாக இருப்பதனாலே எப்படி உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கிறா. ஏன் கேட்கிறா அப்படின்னா, யூதர்களும் சமாரியர்களும் பிரச்சனைக்குரியவர்கள், ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒருவரோடு உறவாட மாட்டாங்க, எதிரிகளாகவே அவர்கள். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டே வருது, சமாரியர்கள் யூதர்களும் ஒன்று கலக்காமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ரட்சிப்பை நான் கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்றாரு. அப்போ இந்த ரட்சிப்பை எப்படி நான் கொடுப்பது? எதையாவது ஒரு வகையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சமாரியர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். இப்ப ரட்சிப்பை கொடுக்கும் போது அவர் தேர்வு செய்த ஒரு பாத்திரம், அவர் தேர்வு செய்த ஒரு தாளந்து யாரு? வேதம் சொல்லுது அந்த சமாரிய ஸ்திரீ. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சமாரியாவிலே, படித்தவர்கள் இருக்கலாம், அறிவாளிகள் இருக்கலாம், புத்திசாலிகள் இருக்கலாம், நானே சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தராக இயேசு என்று சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை அவர் தேர்வு செய்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, அந்த பெண் யாரு? வேதம் சொல்லுது 5 புருஷர்கள் எனக்கு இருந்தார்கள் என்று இயேசுடத்திலே அவர் சொல்லுகிறார். இயேசு சொல்லும் போது அதை ஒற்றுக்கொள்ளுகிறார், எனக்கு கிடையாது, நான் பரிசுத்தவான் அப்படிலாம் அந்த பெண் சொல்லல. அப்போ ஒரு 5 புருஷர்கள் எனக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் யாரு? தவறான பெண் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தகுதி இல்லாத ஒரு பெண், உலகம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை அதிகமாக யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஏன் சொன்னா தவறான ஒரு பெண்ணை எப்படி பேசுவாங்க, அவளை எப்படி நேசிப்பாங்க? ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பாருங்கள், அந்த பெண்ணிடத்திலே அவர் பேசுகிறார், தண்ணீர் கேட்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் கொடுக்கும் தண்ணீரோ நித்திய ஜீவ காலமாக உங்களிடத்திலே ஊற்றாக இருக்கும், நான் கொடுக்கிற தண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே தாகம் உண்டாகாது என்று அவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு. சிந்தித்து பார்ப்பேன். அப்போ அந்த பெண் என்ன சொல்லுகிறார்? அந்த தண்ணீர் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்? அவள் மாம்சத்தின்படியே சிந்திக்கிறாள், மாம்சத்தின்படி அவள் கேட்கிறாள். அப்போ இந்த சதா காலமும் இந்த தண்ணீரே நாங்கள் குடித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தாகம் உண்டாகிட்டே இருக்கு. அப்போ அவ சொல்றா, அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் இருந்தா எனக்கு கொடுங்க, நான் குடிக்கிறேன்னு கேட்கிறான். ஆனா ஏன் சொல்றாரு? ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் சிந்தித்து பார்ப்பேன், ஜீவ தண்ணீர் எது? ரட்சிப்பு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்பேன், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி யாராவது நம்ம சொல்ல முடியுமா, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார், அந்த பெண்ணிற்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பெண் அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு வேத சொல்லுது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது அந்த பெண் என்ன செய்தாள், இயேசுவோடு பேசின அந்த உரையாடலுக்கு பின்பு, இயேசுவோடு பேசின அந்த பேச்சுக்கு பின்பு அவள் என்ன செய்கிறாள், அதான் தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறாள் என்பதை சிந்தித்து பார்க்க. இயேசுவோட பேசிட்ட, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டாரு, என்னுடைய முன்னோர்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள், இனி வரப்போற காலங்களிலே எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று இயேசு சொன்ன போது அதை கேட்டுட்டு அவள் போயிட்டே இருக்கலாம். அவன் என்ன செய்கிறாள், வேத சொல்லுது, யோவான் புத்தகம் 4 யோவான் புத்தகம் 4:28 யோவான் புத்தகம் 4:28 அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, 29 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானே என்றார். வேத சொல்லுகிறது, நான் செய்த யாவற்றையும் அவர் சொன்னார், வந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதான் தாளந்தை பயன்படுத்துவது. ஒன்றும் இல்லாத ஒரு பெண், தவறான ஒரு பெண், அப்படிப்பட்ட ஒரு பெண் சொல்லுகிறாள், வந்து பாருங்கள். யாரை சிந்தித்து பார்க்கும், யாரை வந்து பாருங்கள், கிறிஸ்து தானே. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள். அவள் தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பேன். இயேசு அற்புதம் செய்கிறாரு, மிகப்பெரிய சத்தியத்தை சொன்னாரு, அந்த சத்தியத்தில நான் பேசுறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் அற்புதம் செய்யறேன் அப்படின்லாம் அந்த பெண் சொல்லலை. ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள். ஏன் இதுல என்ன இருக்கு, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்கல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா வேதம் சொல்லுது அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எந்த சூழ்நிலைகளிலே எந்த சந்தர்ப்பத்திலே நாம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு கிராமத்திலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க, முயற்சி செய்யாதவன் நதியை தாண்ட மாட்டான். அப்படின்னா முயற்சி செய்யாதவர்கள் நதியை தாண்ட முடியாது, அதாவது ஆறை தாண்ட முடியாது. ஆறுல ஆறு ஓடிட்டே இருக்கு, தண்ணி ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை அதிகமாக ஓடலாம், அதிகமாக மழைக்காலத்தில் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். ஒரு மனிதன் மழைக்காலத்தில் போயிட்டு அந்த ஆற்றை பார்த்துட்டு அதிகமாக தண்ணி போகிறது அந்த ஆற்றை கடக்க முடியாது என்று சொல்லி அவன் திரும்பி போயிடலாம். பிற்பாடு அவன் கோடை காலத்தில் திரும்பி வரலாம், கோடை காலத்தில் வந்து அந்த ஆற்றை பார்க்கிறான், தண்ணீர் ஓடிட்டே இருக்கு. ஆனால் அவனுடைய பார்வையிலே சதா காலமும் மழைக்காலத்தில் பார்த்த அதே தண்ணீர் கோடை காலத்திலும் ஓடிக்கிட்டே இருக்கு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆறானது தண்ணீரை கோடை காலத்தில் குறைவாக ஓடுகிறது. இப்போ மழை காலத்தில் ஆற்றை கடக்க முடியாது உண்மை, ஆனால் கோடை காலத்தில் ஆற்றை கடக்க முடியும், ஏன்னா தண்ணீர் குறைவாக ஓடுகிறது. அப்போ முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் ஆற்றை கடக்க முடியாது. அப்போ ஏன்னா குறைவான தண்ணீர் ஓடும்போது உன்னால கண்டிப்பாக அந்த ஆற்றை கடந்து போக முடியும். அப்போ உன் தாளந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன செய்திருக்கிறாய், நீ ஊழியத்திற்கு புரோஜனம் உள்ள பிள்ளையாக நீ எடுத்து பயன்படுத்த முயற்சி செய்திருக்கிறாயா, அதாவது வேதம் சொல்லுது. அப்போ வேதத்திலே பார்க்கும் போது அவர் தாளந்தை கொடுத்த நோக்கம் என்ன சிந்தித்து பார்க்கணும், எதற்காக அவர் கொடுத்தாரு. வேதத்திலே பார்க்கும் போது லாபத்தை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும், அதான் நோக்கம். ஏன்னா அத்தனை இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறாரு, இந்த ஓமைகள் எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக தான் அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததே ஒரு நோக்கம்தான், அதாவது பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. தாளந்தை கொடுத்து என்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அது 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ இந்த நோக்கத்தை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்கிறனா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்றைக்கு ஏன் இந்த சபையிலே நாம் வந்திருக்கிறோம், ஏன் இந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், ஏன் இந்த தாளந்தை நான் பெற்றிருக்கிறேன், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. என்னாலே என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டாட முடியும், என்னாலே என் உறவுகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டாட முடியும், என்னாலே என் நண்பர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டாட முடியும். அது நன்றாக பிரசங்கம் செய்வோம், இந்த வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நன்றாக படித்து பேச வேண்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சில தகுதி உள்ளவர்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பேசலாம், சில தகுதி இல்லாதவர்கள் குறைவான தகுதி பெற்றுக்கொண்டவர்கள் வேதம் சொல்லுது வந்து பாருங்கள். இது அந்த சமாரியா ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை. கிறிஸ்து தானே, வந்து பாருங்கள். அவர் பேசினதை வந்து பாருங்கள். ஏன் அப்படி சொல்றா? வந்து பாருங்கள். இன்றைக்கு நாமும் நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்களை சபைக்கு வருவதற்கு முதலாவது வந்து பாருங்கள். என் சபையை வந்து பாருங்கள். என் சத்தியத்தை வந்து பாருங்கள். என் இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள். எங்கள் மெய்யான இயேசு சபையை வந்து பாருங்கள். என்ன இருக்கு முதலாவது பாருங்கள். ரட்சிப்பு அடுத்தது. நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பது அடுத்தது. ஆனால் முதலாவது அவர்களை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுங்கள். ஒரு அழைத்து வாருங்கள். உன் நண்பனாக இருக்கலாம், அதிகமாக உறவோடு அநேக கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அநேக நண்பர்கள் இந்த உலகத்திலே நிறைய கருத்துக்களை மிக ஜாலியாக சந்தோஷத்தோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரகசியமானது, வெளிப்படையானது. ஏன்னா நண்பர்கள் ஒளிவு மறைவு அற்றவர்கள், நிறைய பகிர்ந்து கொள்வார்கள். அதே நண்பர்களிடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்தோ, சத்தியத்தை குறித்தோ, சபையை குறித்தோ பேசுனா வந்து பாருங்கள். என் சத்தியத்தை வந்து பாருங்கள். என் இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள். கூட்டிட்டு வாங்க. வரும்போது அவர்கள் உன் நிமித்தமாக வராங்க. உன்னை நம்பி, உன்னை சார்ந்து, உன்னை நேசிப்பதனால அவர்கள் வருவார்கள். அதுக்கப்புறம் சபை அவர்களை வழிநடத்தும். அது ஊழியக்காரனாக இருக்கலாம், பிரசங்கியாக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உன் நண்பர்களை சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துவார்கள். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம், கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த அந்த முயற்சியை நான் செய்ய வேண்டும். அப்ப இங்க நான் பார்க்கும் போது அவர்கள் வந்து பாருங்கள் என்று அவள் அழைக்கிறாள். அவள் அழைக்கும் போது வேத சொல்லுது என்ன நடந்தது. வேதத்தில் இங்க பார்க்கும் போது 39 வசனம், யோவான் புத்தகம், யோவான் புத்தகம் 4 அதிகாரம், யோவான் புத்தகம் 4 அதிகாரம் 39 வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சிந்தித்து பார்ப்பேன். அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, அநேக சமாரியர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். ஒரு யூதன் பேசக்கூடாது, அவரோட பழகக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள், அந்த சமாரியர்கள் இன்றைக்கு அந்த பெண்ணினுடைய வார்த்தை நிமித்தமாக அநேகர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தாளந்தை பயன்படுத்துவது. அப்போ இந்த ஸ்திரீக்கு இருந்த ஒரு தாளந்து அவளுக்கு தெரியாது. இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது இயேசு யாரு, அவர் ரட்சிப்பு என்ன, அவர் சத்தியம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா இயேசு அவளிடத்துல பேசும்போது அந்த அந்த உள் உணர்வு அவளை 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 ஈர்க்கிறது. அந்த வார்த்தை ஈவிக்கு ஈர்க்கிறது. ஏன் சொன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை. அது மட்டுமல்ல, பேசினது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கண்டிப்பாக அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைத்திருக்கிறார். சமாரிய ஸ்திரீயை போல நான் குற்றவாளியாக இருந்திருக்கலாம், பாவத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கலாம், என்னை இந்த உலகம் புறக்கணித்திருக்கலாம், அநேகர்கள் என்னை வெறுத்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தாளந்து உனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பது மிக மிக அவசியமானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த தாளந்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வேதம் சொல்லுது அதன் நோக்கம். தாளந்தை உனக்கு ஏன் கொடுத்திருக்கிறாரு? ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா 5, 2, 1 இந்த 3 தாளந்தை 3 நபர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒவ்வொரு வகையில ஒரு தாளந்தை கொடுத்திருக்கலாம். ஒருவனுக்கு 1 தாளந்து, இன்னொனுக்கு 2, இன்னொன்னுக்கு 5. ஏதோ ஒரு தாளந்தை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். என்னாலே பாட முடியும், என்னாலே ஜெபிக்க முடியும், என்னாலே பிரசங்கம் செய்ய முடியும், என்னாலே வெளியில போயிட்டு ஊழியம் செய்ய முடியும், மற்றவர்களோடு நான் சத்தியத்தை குறித்து தியானிக்க முடியும், விவாதங்கள் செய்ய முடியும். இப்படி பல தகுதிகள் எனக்குள்ளே இருக்கலாம். அல்லது என்னால் இசைக்கருவி வாசிக்க முடியும். சிலருக்கு அதை வாசிக்க முடியாது, சிலருக்கு பாட முடியும், சிலருக்கு பாட முடியாது. அப்போ ஏதோ ஒரு 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 தகுதி இருக்கு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற தகுதியை நான் மறைத்து வைத்து கொண்டே இருந்தேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த தாளந்து கொடுத்த நோக்கமே லாபத்தை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். உதாரணத்தை பார்த்தோன்னா ஒரு ஒரு நாய் இருக்கு. நாய் நீங்க பார்த்து சொன்னா ஒரு தேங்காய் இருக்கு வச்சுங்களேன், அந்த நாய்க்கிட்ட அந்த தேங்காய் கொடுத்து பாருங்க, அந்த நாய் என்ன செய்யும்? அந்த தேங்காய் ஊற்றிக்கிட்டே போகும். அதால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சொன்னா உள்ள இருப்பது சுவையான ஒரு தேங்காய் இருக்கிறது. ஆனால் அது அது நிறைய பயன்படும். அது சமையலாக இருக்கட்டும், சாப்பிடுவதற்கு, நிறைய பொருட்கள் தயாரிப்பதற்கு, உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கு உள்ள அது அந்த அந்த சுவை இருக்கு. ஆனால் நாய்க்கு தெரியாது. ஏன்னா அது மேலோடு இருக்கிற அந்த அந்த ஓட்டை மட்டுமே அது பார்க்கறது, அதை உருட்டி கொண்டே போகிறது. ஏன்னா தாளந்து அது கையில் இருக்கு, தேங்காய் என்கிற அந்த தாளந்து இருக்கு. ஆனால் அது உள்ள இருக்கிறது என்பது என்னன்னு அதுக்கு தெரியாது. அது உருட்டிட்டே இருக்கு. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிதான் உருட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு என்பதை அவங்க புரிஞ்சுக்கல. ஏன் சொன்னா எனக்கு தகுதி இல்லை என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ளே தகுதி இருக்கிறது, நீ எழுந்து முயற்சி செய். அந்த நாயை போல அதை ஊற்றிக்கிட்டே போனா தெரியாது உள்ள சுவையான தேங்காய் இருக்கு என்பதை அந்த நாய்க்கு தெரியாது. அப்போ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த அந்த தாளந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் என்ன செய்ய போகிறேன், லாபத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்போ லாபத்தை பெருக்குவதற்கு நான் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னொரு 5 லாபமாக சம்பாதிக்கிறார்கள். அதான் சிந்தித்து பார்க்க, 2 தாளந்தை பெற்றவர்கள் இன்னும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறார்கள். அப்ப வேதம் சொல்லுது லாபத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லுது, அதாவது கணக்கு கேட்கிறார், கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தேவன். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், ஏன் அவர் கணக்கு கேட்கிறாரு? நாம சிந்தித்து பார்க்கணும். தாளந்தை எஜமான் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. ஏன் அதை நமக்கு நம்ம இடத்துல அவர் கணக்கு கேட்கிறாரு என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். ஏன் கேட்கிறாரு? கணக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா கொடுத்தது எஜமான். யார் கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, கணக்கு கண்டிப்பாக கேட்பார்கள். நம்ம வேலைக்கு போறோம், கணக்கு கேட்பாங்க. ஏன்? சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எஜமான் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கணக்கு கேட்கிறார், லாபத்தை கொடுக்க வேண்டும். நான் கொடுத்த தாளந்தை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்திருக்கிறார்? நான் பெற்றுக்கொண்ட தாளந்தை வைத்துக் கொண்டு இசைக்கருவி நான் வாசித்திருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட தாளந்தை வைத்துக் கொண்டு நன்றாக நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட தாளந்தை வைத்து அநேகர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்திருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுது, முடிந்ததை செய், கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். எது முடியாது அப்படிலாம் கிடையாது. நீ வேதத்துல இங்க பாருங்க, கிதியோனை பாருங்க. கிதியோனை பார்க்கும் போது இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்வேன், இந்த மீதியர்கள் என்ன செய்வேன் அப்படின்னு நிறைய கேள்வியில கேட்டுட்டு இருக்கலாம். நிறைய எதிரிகள் இருந்தாங்க. தேவன் என்ன சொன்னாரு? சிந்தித்து பார்க்கு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அதான் வேதம் சொல்லுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. வேற எக்ஸ்ட்ரா பலம் தேவை, ஏற்கனவே உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ளே தகுதி இருக்கு, தாளந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு தாளந்து வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. தேவன் ஏற்கனவே உனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறாரு. யாருக்கும் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. ஏன்னா வேதம் அதை சொல்லுது, யாருக்கும் நான் தாளந்து கொடுக்கல, வெறுமையா உடல அப்படின்னு சொல்லல. ஆனால் தாளந்து குறைவாக கொடுத்திருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், ஏதோ ஒன்றை குறைவாக கொடுத்திருக்கலாம். ஆனால் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ உனக்கு இருக்கிற பலத்தோட போன போது அவன் வெற்றி அடைந்தான். அப்பதான் உனக்கு தெரியும், எனக்குள்ளே இப்படி ஒரு பலன் இருக்கு என்பதை கிதி உனக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னால முடியாது, அவர்களோடு என்னால பேச முடியாது, இயேசு கிறிஸ்து குறித்து நான் பேச முடியாது, அவர்கள் என்ன நினைப்பார்கள், என்னை அவமானப்படுத்துவார்கள், என்னை வெக்கப்படுத்துவார்கள், அல்லது எனக்கு வெக்கமாக இருக்கிறது. ஏன்னா மற்றவர்களிடத்துல நான் பேசும் போது எனக்கு வெக்கமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கணக்கு கேட்கக்கூடிய தேவன். ஏன் வேதம் சொல்லுது? யோவான் புத்தகம் 9 யோவான் புத்தகம் 9:4 பகற்காலம், பகற்காலமாருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வருகிறது. அதாவது பகற்காலம் மட்டும் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படின்னா பகற்காலம் என்பது இன்றைக்கு காலம், இன்றைக்கு இருக்கிற காலம். எனக்கு இதான் வாய்ப்பு, நான் பலத்தோடு இருக்கிறேன், நான் அறிவோடு இருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, ஏதோ ஒரு திறமை இருக்கு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கை குறுகிய காலம், கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் அவர் இருக்க போகிறார். அதாவது மனிதனாக. அப்ப ஏன் சொல்றாரு, பகற்காலம் மட்டும் நான் இருக்க போகிறேன், அதாவது 33 ஆண்டுகள் மட்டுமே குறைவான நேரத்தில் நான் வாழப்போகிறேன். இந்த காலத்துக்குள்ளாக என் கிரியைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். அதாவது எதற்காக நான் வந்தேனோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் உலகத்திற்கு வந்தேன். அப்போ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இதுதான் காலம். அதனால நான் இன்னும் ஒரு 60 ஆகட்டும், இன்னொரு 50 ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லல. இந்த காலத்திலே இந்த தாளந்தை வைத்துக் கொண்டு நான் பயன்படுத்த வேண்டும், அதான் பிதாவின் சித்தம். ஏன்னா ராக்காலம் வரப்போகிறது. ராக்காலம் என்பது ஆபத்து நிறைந்தது, அதாவது இயேசுனுடைய இரண்டாம் வருகை. ஆபத்து நிறைந்த அந்த வருகையின் காலத்திலே நான் ரட்சிப்பை சொல்றேன், மற்றவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்றேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வேத சொல்லுகிறது, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். ஏன் என்று சொன்னால் நீ தாளந்தை சரியாக பயன்படுத்தவில்லை என வேதம் தான் சொல்லுது. ஒரு மனிதன், ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தித்து பார்க்க, புதைத்து வைத்தது மட்டுமல்ல அதற்கு காரணத்தை சொல்லுகிறான். சிந்தித்து பார்க்க, ஏன் புதைத்து வைத்தான் என்று கேட்கும் போது அவன் ஒரு பதில் சொல்றான், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில். நீ விதைக்காததை அறுக்கிறவர். சிந்தித்து பார்க்க, கர்த்தராகிய தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, விதைக்காததை அறுக்கிறவர். கடினமுள்ள மனிதன் என்று நான் அறிந்து கொண்டேன், அதனாலே இதை நான் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சிந்தித்து பார்ப்பேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடினமுள்ள ஒரு தேவன் அல்ல, அன்பு நிறைந்த ஒரு தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவன். தாளந்தை கொடுத்திருக்கிறார், சபைக்கு நான் பயன்பட வேண்டும், என் ஊழியர் தேவனுடைய ஊழியத்திற்கு நான் புரோஜனமாக இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவது. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், அநேகர்களுக்கு அவன் பிரசங்கம் செய்திருக்கிறான். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்வது என்பது என் மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். அதாவது என் வாழ்க்கையிலே எனக்கு ஒன்றும் கிடையாது என வேதம் சொல்லுது. அவனுக்கு நிறைய தகுதி இருக்கு, உலக பிரகாரமான எல்லா தகுதிகளும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கிற ஒரு தகுதி மேலானது. நான் சிந்தித்து பார்ப்பேன், ஏன்னா தேவனுக்காக தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்திருக்கிறான். இந்த தகுதி வந்து வித்தியாசமானது, மேலானது. அப்போ இந்த தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்பேன். அப்போ இந்த தகுதி வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நன்றாக படித்திருக்கலாம், இந்த படிப்பை வைத்து, இந்த அறிவை வைத்து இயேசுக்கு நான் புரோஜனமாக இருக்கிறான் என சிந்தித்து பார்க்கணும். நன்றாக படித்திருக்கிறா என்று சொன்னால் தேவன் கொடுத்த ஒரு தாளந்து. நீ நன்றாக பாடுகிறா என்று சொன்னால் தேவன் கொடுத்த ஒரு தாளந்து. நீ தொடர்ந்து பலத்தோடு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறா என்று சொன்னால் அதுவும் தாளந்து தான். அப்போ இந்த சபைக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சபையிலே என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய பங்கு என்ன? ஏன்னா கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, தாளந்தை நமக்குரியது கிடையாது, அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என வேதம் தான் சொல்லுது. தாளந்தை திருப்பி கொடுக்க எஜமான் ஆகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அது இயேசுனுடைய இரண்டாம் வருகை. அன்றைக்கு அந்த மூன்று நபர்களிடத்திலே அந்த எஜமான் தூர தேசத்திற்கு போன அந்த எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கணும். எங்கள் வேதத்தில் எங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கின மனிதனை ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்திலே வைத்தார், வைத்து நிறைய தாளந்துகளை அவனுக்கு கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 24 வசனம், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 24 வசனம், ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை புறம்பே தள்ளினான், வெறும் கையோடு அவன் போனான். சிந்தித்து பார்ப்பேன், இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம், ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அழகான ஒரு தோட்டத்திலே அவன் வைத்திருக்கிறார். அது அவன் பெற்றுக்கொண்ட தாளந்து. ஆண்டு அனுபவித்துக் கொள், அது அவன் பெற்றுக்கொண்ட தாளந்து. அதை வைத்து கொண்டு அவன் என்ன செய்தான்? நீ பண்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், எந்த தவறும் செய்யக்கூடாது. இதான் அவன் கொடுக்கப்பட்ட தாளந்து. ஆனால் அவன் அதை சரியாக பயன்படுத்தவில்லை, அப்போது அவன் புறம்பே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சிந்தித்து பார்ப்பேன், நான் எங்கே வைத்திருக்கிறேன்? புதைத்து வைத்திருக்கிறேனா, அல்லது அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேனா? இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர்லாம் இருக்கு, நீங்கள் கம்ப்யூட்டர் பாருங்க, நிறைய கால் சென்டர், நிறைய இன்டர்நெட் சென்டர்லாம் நீங்கள் பாருங்க. எல்லா கம்ப்யூட்டர் சென்டர்களும் குளிரூட்டப்பட்ட அறையிலே வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இல்லை, ஏன் கம்ப்யூட்டர்லாம் அந்த குளிரான ஒரு அறையில் வச்சிருக்கிறாங்க? அது நாம் சிந்தித்து பார்க்கணும். 24 மணி நேரமும் அது அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது அதிகமாக சூடு ஆகிட்டே இருக்கு, சூடாக சூடாக அது கண்டிப்பாக சீக்கிரமாக அது பழுதாகிவிடும். அதாவது அது செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த கம்ப்யூட்டர் தள்ளப்படும். அப்போ அதை கூழ்மையாக, அதை குளிர்ச்சியாக வைப்பதற்கு நிறைய குளிரூட்டப்பட்ட அறையிலேயே அதை வைக்கிறாங்க. நிறைய கால் சென்டர்லாம் நீங்கள் பாருங்க, கம்ப்யூட்டர் எல்லாமே அந்த மானிட்டர் எல்லாமே கூலிங்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அதை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியும். சிந்தித்து பாருங்க, ஒரு ஊசி இருக்கு, நீங்கள் ஊசியை பார்க்கும்போது அந்த அந்த சாக்கு பையன் தைக்கக்கூடியதும் ஒரு ஊசி தான், ஒரு மனிதனுடைய ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடியதும் ஒரு ஊசி தான், ரெண்டுமே ஊசி தான், கூர்மையானது. ஆனால் எந்த ஊசியை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, தாளந்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த தாளந்தை வைத்து நீ என்ன செய்கிறாய், எப்படி பயன்படுத்த போகிறாய் என்பது முக்கியம். இப்போ இது ஊசி தானே, எங்க உன்னால பயன்படுத்தலாம் என்பது முட்டாளான ஒரு ஒரு காரியம். அதாவது சாக்கு பைய தைக்கிற ஒரு ஒரு ஊசியை கொண்டு ஆப்ரேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ண அந்த யூஸ் பண்ற அந்த அந்த ஊசியை சாக்கு பை தைக்க முடியாது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதை எப்போது எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட ஊழியத்திற்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உனக்கு தெரியணும். உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீ பரிதபிக்கப்பட்ட மனிதனாக மாறிவிடுவாய். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அதை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுது. புதைத்து வைக்கப்பட்ட மனிதன் தூக்கி எறியப்பட்டான், பாய் கடிப்பான இடத்திலே தள்ளி போடுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக நாம் இருக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனாகி கர்த்தர் அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவருடைய சத்தியத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவருடைய அவருடைய சபையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட நான் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும், எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதம் சொல்லுது சங்கீத புத்தகம், சங்கீத புத்தகம் 40 அதிகாரம், சங்கீத புத்தகம் 40 அதிகாரம் 9-10, சங்கீத புத்தகம் 40 அதிகாரம் 9-10. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருந்தேன், உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவிக்காதபடி நான் ஒழித்து வைக்க இல்லை என்று சொல்கிறான். அதாவது நான் பெற்றுக்கொண்ட தாளந்தை நான் ஒழித்து வைக்கவில்லை, நீ பெற்றுக்கொண்ட சத்தியம் விலை மதிப்பற்றது, நீ பெற்றுக்கொண்ட சபை விலை மதிப்பற்றது, நீ பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து ஈடு இணையில்லாத ஒரு தேவன், அதை புதைத்து வைக்காதபடி நீ பாதுகாக்க வேண்டும். நீ கண்டிப்பாக உன்னை ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர அவர் கிருபை செய்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ புரிந்து கொண்டால் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட கணக்கு கேட்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், என் தாளந்தை எடுத்து பயன்படுத்தக்கூடிய பலன் எனக்கு இருக்கு, தகுதி இருக்கு, அறிவு இருக்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே என்னால் முடிந்த ஊழியத்தை சபைக்கு நான் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது ரா காலம் வருகிறது, அந்த காலத்திலே நீ ஊழியம் செய்ய வேண்டும், நீ நன்றாக பிரசங்கம் செய்ய வேண்டும், நீ நன்றாக பாட வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது உன்னால முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொண்ட தாளந்தை சபைக்கு பயன்படுத்து, ஊழியத்திற்கு பயன்படுத்து, இயேசு கிறிஸ்துக்கு பயன்படுத்து. கண்டிப்பாக உன்னை உண்மையிலே உன்னை கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்கு அதிகாரியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயேசுதான் புதைத்து வைத்த அந்த ஒரு தாளந்தை எடுத்து 5 தாளந்தை லாபத்தை கொடுத்த 5 தாளந்தை கொடுத்த மனிதனுக்கு மீண்டுமாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்றைக்கு நம்முடைய தாளந்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து விடுவார். அப்போஸ் அங்கே பவுல் சொல்கிறான், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் ஐயோ என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு ஐயோ என்பது தண்டனை, ஆபத்து. அப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளாக நாம் போகக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த தாளந்தை சபைக்கு நான் பயன்படுத்துவோம். என்னால் முடிந்ததை என் உறவுகளுக்கு நான் கொடுக்கிறேன், என்னால் முடிந்ததை என் நண்பர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், என்னால் முடிந்ததை என் உறவுகளுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நீ முயற்சி செய்கிற போது கர்த்தர் உனக்கு பல மடங்கான கிருபையை, வரங்களையும், ஆசீர்வாதத்தையும், தாளந்துகளையும் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் கர்த்தரை தேடுவோம். தேவனாகி கர்த்தர் இந்த நாளில் கூட தாளந்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்த்து சபைக்கு புரோஜனம் உள்ள, ஊழியத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி இனி நாம் சொல்லாதபடி நாம் காத்துக்கொள்வோம். ஏன்னா எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, எடுத்து பயன்படுத்தக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிங்கள். அப்படி கண்டுபிடித்தால் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கிருபை செய்ய வேண்டும். நம்மையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நம்மிடமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 171 பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 171 பாடலை நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த நாளிலும் கூட உங்களுடைய தாளந்தை குறித்து நாம் பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். தாளந்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். கண்டிப்பாக தேவன் நம்மை கணக்கு கேட்கக்கூடிய தேவன் என்று வேதம் சொல்லுது. ஏன் சொன்னால் அந்த இரவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் புறக்கணித்து விட்டேன் என்று சொன்னால் பிற்பாடு செய்யலாம், இன்னொரு நாளைக்கு நான் செய்கிறேன் என்று சொன்னான். கண்டிப்பாக காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இது பலன் கொடுக்கிற ஒரு காலம். என் பலன் இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு நான் முதுமையின் காலத்திலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு பலன் இருக்கிற போதே இயேசு கிறிஸ்துக்காக இந்த ஊழியத்திற்காக என்னால் முடிந்ததை செய்ய முன் வருவோம். கண்டிப்பாக இதில் வெக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது, அல்லது மறுதளிப்பதற்கான ஒரு நேரமும் இது கிடையாது. ஏசு நாம் பகற்காலம் இந்த காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்தை புரோஜன மூலமாக பயன்படுத்தி தாளந்தை தேவனுக்கு கொடுக்க பிள்ளைகளாக இருப்போம். லாபத்தை, அதாவது ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அநேகர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அநேகர்களுக்கு சத்தியத்தில் வழிகாட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
தாளங்களை புதைத்திருக்காதபடி நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அடியான மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலங்காது திகழாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இதாமே என்னோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு தடைகளும் நீக்கி ஒன்றும் தெரியாத தகப்பன் நீரே எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய நாடத்தினாலும் புத்தினாலும் வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாம் அதிசயமான போல பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகளாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறோம். என்று சொல்லுகிறது நீரே கண்மல, நீரே நடக்கும், நீரே கோட்டம், நீரே ரட்சிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இந்த கிருபை தொடர்ந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறோம். விசேஷமாக சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். உங்களுடைய பாவ குற்றங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறோம். நீரை ஆலோசனை கத்தராகவும் வழிநடத்தலாம், நீரை ஆலோசனை கத்தராகவும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கிருபை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும். அதிசயமானவர்கள் அதிசயமானவர்கள் அதிசயமான பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் இந்த கிருபை இறங்கட்டும். மகிமை ராஜா, மகிமை ராஜா, நீரை ஆசை, நீரை பலப்படுத்தும், நீரை பலப்படுத்தும், நீரை பாதுகாக்கும். உங்களுடைய பரிபூரமான சமாதானம் எங்களோட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தடைகள் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும், ஒவ்வொரு ஆராதனையும் எடுத்து பயன்படுத்தி கிருபை செய்கிறார். ஆராதனைக்கு எதிராக ஒவ்வொரு தடைகள் நீக்கி நீரை வயலடுத்து பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிருபை என்பது. ஆமென்.
பாற்றி தேற்றி காப்பார் நீதமுதவி செய்வார், மீட்பலனை ஈவார், ஜெயம் தந்திடுவார். நீதமுதவி செய்வார், மீட்பலனை ஈவார், ஜெயம் தந்திடுவார்.
சோத்ரம்.